SBS தமிழ்.
வணக்கம் குணசேகரன் அவர்களே.
வணக்கம். வணக்கம்.
இந்தியாவின் தலைசிறந்த ஊடக விருது அப்படின்னு பார்க்கப்படுகிற ராம்நாத் கோயங்கா இதழியல் சிறப்பு விருதை பெற்றவர் நீங்கள். அந்த விருதுக்கு காரணம் வந்து பல காரணங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் அந்த ஓகே புயலை வந்து கவர் பண்ண விதம் அல்லது அதை வந்து மக்களுக்கு கொண்டு சேர்த்த விதம் வந்து பரவலாக பாராட்டை பெற்றுள்ளது. இந்த விருதும் கூட அது ஒரு காரணமாக இருந்திருக்கு. பொதுவாக வந்து ஊடகங்கள் அல்லது டிவி சேனல்ஸை பொறுத்த அளவில் ரேட்டிங் அதில் தான் அவங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க. உங்களுக்கு மட்டும் எப்படி வந்து இந்த மக்களின் துன்பங்களை, இந்த ஓகே புயலோட பேரிழப்பை, அவலங்களை உடனடியாக மக்கள் முன் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான அக்கறை ஏற்பட என்ன காரணம்?
அது ஒரு நீங்க சொன்னது மாதிரி ஒரு ராம்நாத் கோயங்கா விருது வந்து இந்தியாவினுடைய தலை சிறந்த ஒரு விருது. அந்த விருதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. இந்த நேரத்துல நீங்க முக்கியமான ஒரு கேள்வி எழுப்புறீங்க. ரேட்டிங் அப்படின்ற ஒன்று பிரதானமாக இருக்கிற ஒரு நேரத்தில், முதன்மையா இருக்கிற ஒரு நேரத்துல ரேட்டிங் வராத ஒரு ப்ரோக்ராமை ஏன் செஞ்சீங்க அப்படின்னு கேக்குறீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வினா இது. தொலைக்காட்சி அப்படின்றது இன்னைக்கு 24 மணி நேர செய்தி சேனல்களும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு 6 டசனுக்கு மேல இருக்கு. கடுமையான போட்டி இருக்கக்கூடிய ஒரு துறை அது. ஒவ்வொரு நொடியும் முக்கியம், ஒவ்வொரு அரை மணி நேரமும் முக்கியம். அதுல பார்வையாளர்களை ஈர்த்து கொண்டே இருக்கணும், தவற விட்டுறக்கூடாது. அடுத்தடுத்து பார்வையாளர்களை தக்க வைத்துக் கொண்டே இருக்கணும்ன்ற நெருக்கடி இந்த துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சேனலுக்கும் இருக்கு. அதை நேயர்களும் அறிவார்கள், உங்களை மாதிரியான ஊடகவியலாளரும் அறிவீங்க. இந்த நேரத்துல ரேட்டிங் மட்டுமே எல்லாத்தையும் தீர்மானிக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டியது இருக்கு. 24 மணி நேர செய்தி சேனல்கள்ல ரேட்டிங் முக்கியம், ஆனா ரேட்டிங் மட்டுமே எல்லாவற்றையும் தீர்மானிக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ரேட்டிங்கை தாண்டி நீங்க தமிழ் ஊடகங்களை பாத்தீங்கன்னா நிறைய ஆக்கப்பூர்வமான, சமூகத்துக்கு தேவையான பல விஷயங்கள் தொடர்ந்து பல முனைகள்ல இருந்து செய்யப்பட்டு தான் வருது. ஹிந்தி சேனல்களுடைய பிரைம் டைம் ஆர்ப்பரிக்கும் விஷயங்களை ஒப்பிடுறப்ப ஆங்கில சேனலுடைய பிரைம் டைம் ஆக்ரோஷமான ஆர்ப்பரிக்கிற விவாதங்களை ஒப்பிடுறப்ப தமிழ் தொலைக்காட்சிகளை பொறுத்தவரையிலும் ஒரு நிதானம் இருக்கிறதாவே கருதுறேன். எல்லாத்தையுமே நாங்க வந்து ஒரு ரேட்டிங் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, ரேட்டிங்கை மட்டுமே இலக்காக வைத்து அதனுடைய உள்ளடக்கத்தை தீர்மானிக்கிறது இல்லை. ஓகே அப்படின்றது ஒரு 2000 பேர் வரையிலும் காணாம போனாங்க அப்படின்னு செய்தி வந்தபோது நான் திட்டுக்கிட்டு போனேன். அதுவரையிலும் எனக்கு வந்து மீனவர்கள்னா கரையில மீன் பிடிக்கக்கூடியவங்களை மட்டுமே தான் தெரியும். கன்னியாகுமரியோட மீனவர்களுடைய தனித்தன்மை, ஆழ்கடல்ல போய் பல நாட்கள் தங்கி இருந்து 2-3 வாரங்கள் இருந்து மீன் பிடித்து வரக்கூடிய அவங்களுடைய ஆற்றல் அப்படின்றது எனக்கு அவ்வளவாக தெரியாது. அந்த புயல் அடித்த நேரத்தில் மீனவர்கள் போனவங்க நிலை தெரியல அப்படின்னு பரித வச்ச நேரத்துல ஏன் நாம போய் அந்த பிரச்சனையை பெரிதாக்க கூடாது, அந்த பிரச்சனையை ஏன் தேசத்தின் கவனத்துக்கு எடுத்துட்டு போக கூடாது, நாம போய் அங்க நின்று பண்ணா நல்லா இருக்குமேனு மனசுல தோண உடனே நான் உடனே கிளம்பி அங்க கன்னியாகுமரிக்கு போனேன். அந்த வாரத்துல 3 நாட்கள் அங்கேயே இருந்து தொடர்ந்து அந்த பாதிப்புகளை, மக்களுடைய உணர்வுகளை நேரலை செய்தோம். அது பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் மனதுல வந்து ஒரு தொலைக்காட்சின்றது மக்களுக்கு பிரச்சனை வர்ற நேரத்துல அதையும் பேசணும் இல்லையா. அதை பேசாம வெறுமனே ஒரு வாரமான அரசியலை பற்றி மட்டுமே பேசிட்டு இருக்க முடியாது. சோ அந்த நேரத்தில் அது அவசியம், எனவே அதை செஞ்சோம். ரேட்டிங் முக்கியம், அதை நான் மறுக்கிறதுக்கு இல்லை. போட்டி இருக்கு, அதையும் மறுக்கிறதுக்கு இல்லை. போட்டியின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம், அதுவும் உண்மைதான். ஆனா அதையும் கடந்து சமூக அக்கறையோட சிலவற்றை செய்ய வேண்டிய ஒரு உந்துதல் எங்களுக்குள்ள இருக்கிறதுனால அதுக்கு பின்னாடி போகிற ஒரு உணர்வு எங்களுக்கு இருக்கு.
இப்ப நீங்க வந்து இந்த ஊடகத்துல வந்து ஒரு 25 ஆண்டுகால பணி, ஒரு சில்வர் ஜூபிலின்னு கூட சொல்லலாம் இல்லையா, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கிறீங்க. தொடக்கத்தில் வந்து அதாவது உங்களை வாஸ்த வரைக்கும் ஒரு பார்ட் டைம் ஜேர்னலிஸ்ட்டு, அப்புறமா வந்து ஒரு முழுநேர இதழியலாளர், குறிப்பாக தினமணி அதிலையும் தொடங்கி இப்போதைக்கு வந்து ஒரு பெரிய நிறுவனத்துக்கு நிர்வாக அதிகாரி அளவுக்கு உயர்ந்திருக்கிறீங்க. உங்கள் பணியை பற்றி சொல்லுங்களேன். அதாவது ஒரு நேயர், ஒரு கேட்குறவங்க உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு 25 ஆண்டுகால பணியை வந்து சுருக்கமாக சொல்லுங்களேன் எங்களுக்கு.
நான் தருமபுரி மாவட்டம் பண்டல்லி அப்படின்ற ஒரு குக்கிராமத்தில், தருமபுரியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு குக்கிராமத்தில் பிறந்தேன். அங்கே அரசு பள்ளியில தான் தமிழ் வழி கல்வியில உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளியில படித்தேன். பிறகு அரசு கலைக்கல்லூரியில தான் பட்டம் படித்தேன் தருமபுரியில. அதற்கு பிறகு நான் ஒரு ஆக்சிடென்டல் ஜேர்னலிஸ்ட் தான். என் வாழ்நாள் கனவு அப்படின்றது பத்திரிகையாளராக ஆகிறதுன்றதோட நான் வளரல. எனக்கு தமிழ் நன்றாக எழுதவும் பேசவும் வரும். அரசியல்ல, சமூகவியல்ல எனக்கு ஒரு ஈடுபாடு உண்டு மாணவ பருவத்துல. அது என்ன இந்த துறையை நோக்கி நகர்த்துச்சு. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடுகிற போது ஒரு பத்திரிகையாளர் வேலை அப்படின்ற ஒண்ணு எனக்கு வசப்பட்டுச்சு. ஒரு 10 நேர செய்தியாளராக சேர்ந்த தினமணி பத்திரிகையில 96 ஆண்டுல அதற்கு பிறகு ஒரே ஆண்டுக்குள் என்னை வந்து ஒரு முழு நேர ஊழியராகவே அந்த நிறுவனம் எடுத்துக்கொண்டது. என்னுடைய ஆசான் ராமதிரு சம்பந்தம் அவர்கள், தினமணியினுடைய மேனாள் ஆசிரியர் ராமதிரு சம்பந்தம் அவர்கள் தான் என்னுடைய வழிகாட்டி, என்னை இந்த துறைக்கு ஆற்றுப்படுத்தியவர். அவர் தான் என்னை வந்து முழு நேர பதிவு செய்தியாளராக ஆக்கியவர். அதற்கு பிறகு கோவைக்கு அந்த பதிப்பினுடைய தலைமை செய்தியாளராக 98 to 2001 இருந்தேன். அங்கிருந்து 2001 தேர்தல் நடந்த நேரத்துல சென்னைக்கு 2000 to 2004 வரையிலும் சென்னையில் தினமணியில பணியாற்றினேன். அரசியல் பிரிவினுடைய முக்கிய செய்தியாளராக இருந்தேன். அரசியல் கட்டுரைகளை, விமர்சன கட்டுரைகளை அந்தந்த வார விமர்சனங்களா எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்போது திடீர்னு ஏன் நாம் ஆங்கிலத்தில் எழுத முயற்சிக்க கூடாது, ஏன் ஆங்கில பத்திரிகைகள்ல நாம் பணியாற்றக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் எனக்கு மேலோவுச்சு. அதன் பிறகு தி இந்து ஆங்கில பத்திரிகையில 4 ஆண்டு காலம், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டெக்கன் கிரானிக்கல் ஆகிய பத்திரிகைகள்ல பணியாற்றினேன். அதன் பிற்பாடு புதிய தலைமுறை தொடங்கிய நேரத்தில் ஒரு புதிய காற்று, ஒரு புதிய வெளிச்சம் அதுல இருந்து வந்தது. அப்ப அந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சியுடைய முதுநிலை ஆசிரியராக நான் அன்னைக்கு பணியில சேர்ந்தேன். நேர்பட பேசு என்கிற விவாத நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளரா, இயக்குநரா, அதனுடைய நெறியாளராக அந்த நிறுவனத்திலிருந்து வெளியேறக்கூடிய வரையிலும் நான் தொடர்ந்து பணியாற்றினேன். அது மட்டும் இல்லாம அக்னி பரீட்சை என்ற நேர்காணல்களை, தலைவர்களை நேர்காணும் நிகழ்ச்சிகளையும் நான் மேற்கொண்டேன். பிறகு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நியூஸ் 18 தமிழ்நாடு என்கிற இந்த தொலைக்காட்சி தொடங்கப்பட்ட போது அதுல அதனுடைய ஆசிரியராக, அதனுடைய தலைமை நிர்வாகியாக நான் இங்க பணியை சேர்ந்தேன். எனக்கு வந்து 2 அனுபவமும் உண்டு. அச்சு ஊடகத்திலும் இருந்திருக்கிறேன், காட்சி ஊடகத்திலும் இருக்கிறேன். 2 மொழிகள்லயும் நான் பணியாற்றிருக்கிறேன். தமிழ் ஊடகங்களால் நான் பணியாற்றிருக்கிறேன், ஆங்கில பத்திரிகைகளிலும் பணியாற்றிருக்கிறேன். எனவே எனக்கு ஒரு பரந்த ஒரு புரிதல் இந்த ஊடகத்துறையை பொறுத்தவரையிலும் உண்டு அப்படின்னே சொல்லலாம்.
பொதுவாக வந்து தமிழ் ஊடகவியலாளராக இருந்துட்டு ஆங்கிலத்துக்கு போகிறது வந்து லகுவாக இருக்கிறது இல்லை. நாங்களும் கூட நிறைய நேர்முக எடுத்த நேரம் கூட ஆங்கிலத்தில் இருக்கிறவங்க லகுவாக தமிழுக்கு வந்துடுறாங்க, அவங்களுக்கு எளிதாக இருக்குது. தமிழ்லேருந்து பொதுவாக ஆங்கிலத்துக்கு போகிறதில்ல, ஒன்று. ரெண்டாவது, கிரெடிபிலிட்டின்னு சொல்கிற அந்த நம்பகத்தன்மை கூட தமிழ் ஊடகங்களை விட ஆங்கிலத்துக்கு அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது தமிழால் முடியாது, தமிழ் பேசினால் தமிழ் எழுத்தால் முடியாதுங்கிற மாதிரியான ஒரு தாழ்வு மனநிலைக்கு சிலர் தள்ளப்படுறாங்க, ஊடகம் கூட அப்படி பார்க்கப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு இந்த 2 அனுபவம் இருக்கு இல்லையா?
இல்ல, அது வந்து நான் இந்த பார்வையை நான் என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆங்கிலத்தில் எழுதக்கூடியவர்கள் எல்லாருமே தமிழ்ல சிறப்பாக எழுதுவார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. அதற்கு ஒரு விதிவிலக்கு அப்படின்னா, ஆங்கில பத்திரிகையில பணியாற்ற திரு பா கோலப்பன் இருக்காரு தி இந்துல, அவரை மட்டும்தான் சொல்ல முடியும். மற்றபடி பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு விதமான தாழ்வு உணர்ச்சி நம்ம மக்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். நிறைய இளைஞர்கள் இருக்காங்க ஆங்கிலத்துக்கு முயற்சி செய்யணும்னு சொல்றேன், ஆனா அதுக்கு வந்து ஒரு கடினமான பயிற்சி, நம்முடைய கல்வி முறையிலேயே சிக்கல்கள் இருக்கு. மிக சிறப்பாக தமிழ்ல எழுதக்கூடிய சிறந்த ஜேர்னலிஸ்ட் தமிழ்ல இருக்கிறாங்க. ஆங்கிலத்துல மட்டும்தான் கிரெடிபிலிட்டி இருக்குன்னு சொல்றத என்னால ஏற்க முடியல. ஆங்கில பத்திரிகைகள்லயும் சோர்ஸ் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லி எழுதுற கட்டுரைகளை பார்க்கிறேன். ஆங்கிலத்தை விட நல்ல புரிதலோட தமிழ்நாட்டு அரசியலை ஆழமா தெரிஞ்ச நல்ல பத்திரிகையாளர்கள் தமிழ்ல இருக்கிறாங்க. தமிழில் இருந்து ஆங்கிலத்துக்கு போறது அப்படின்றது ஒரு சிரமமான ஒன்றாக, கடினமான ஒரு பணியாக தான் இன்னைக்கு இருக்கு. நம்முடைய இளைஞர்கள் இப்பதான் முதல் தலைமுறையாக ஒரு மாதிரி படிச்சு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஊடகங்களுக்குள்ள இப்பதான் மெல்ல கால் பதிக்கிறாங்க. அப்படி கால் பதிச்சு வரக்கூடியவங்க இலக்குகளை உயர்வாக வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இப்போ டெலிவிஷன் வந்த பிறகு அந்த ஆங்கிலத்தை நோக்கி போறதோடவும் தொலைக்காட்சியை நோக்கி போகிற ஒரு தொலைக்காட்சியில இருந்து ஒரு இன்ஸ்டன்ட் அப்பேம் கிடைச்சிருது, உடனடியான ஒரு பரிச்சயம் கிடைச்சிருது, ஊதியமும் கூட வாய்ப்புகளும் கூட தொலைக்காட்சியில கொஞ்சம் அதிகம். எனவே ஆங்கிலம் அப்படின்றதுக்கான ஒரு கவர்ச்சி, ஆங்கிலத்துக்கு போகணுன்ற போனாதான் நம்ம வாழ்க்கையில மேல போக முடியுன்ற ஒரு நிலைமை இப்ப வந்து மாறிட்டு இருக்கு. ஆனாலும் நான் நம்முடைய இளைஞர்களை சொல்லுவேன், பத்திரிகையாளர் சொல்றேன், ஆங்கிலத்தை நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள், ஆங்கில ஊடகங்கள்ல போகிறதுக்கு முயற்சி செய்யுங்கன்னு நான் தொடர்ந்து வலியுறுத்துறேன். அந்த தாழ்வு உணர்ச்சின்றது இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியல. நம்மால சரியா எழுத முடியுமா, நம்ம எழுதுனா தவறு இல்லாம பிழை இல்லாம நம்ம எழுத முடியுமான்ற கவலை இருக்கு. அந்த பயிற்சியை நோக்கி நிறைய பேர் போயிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு கோலப்பன், நான், அரவிந்த் குமார், இன்னைக்கு ஜூலி மாரியப்பன், இப்படி பலர் அந்த துறையில போயிருக்கிறாங்க. எனவே பைலிங்குவல் ஜேர்னலிஸ்டும் இருக்கிறாங்க. ஆனால் இன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆங்கிலம்னா நமக்கு வராதோன்னு நினைச்சு ஒதுங்குற ஒரு தன்மை இருக்கு. அப்படி இல்லாம முயன்று முயற்சித்தால் கண்டிப்பாக சாத்தியம் தான் நான் நினைக்கிறேன், முடியும், கை கூடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதெல்லாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் இந்தியாவின் தலைசிறந்த ஊடக விருது என்று பார்க்கப்படுகின்ற ராம்நாத் கோயங்கா இதழியல் சிறப்பு விருதை பெற்ற நியூஸ் 18 தமிழ்நாடு என்ற தொலைக்காட்சியின் முதன்மை ஆசிரியர் மு. குணசேகரன் அவர்கள்.
உங்க பின்னணியை பார்த்தா ஒரு திராவிட கொள்கையோட கொஞ்சம் பின்னணி கொண்டவர் நீங்க. அப்படியான ஒரு திராவிட கொள்கை குறித்த ஒரு புரிதல் உங்களோட அரசியல் சமூக பார்வையை கூர்மையாக்கியிருக்கு, கூர்மையாக்குகிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா?
என்னுடைய ஆசிரியர் ராமதிரு சம்பந்தம் அவர்களை தான் நான் சொல்லணும். அவர் பொதுவாக ஊடகத்துக்கு அப்பா பத்திரிகைகளுக்கு பணியில எடுக்கக்கூடியவர்களை வெறுமனே ஒரு எம்ஏ ஜேர்னலிசம் படித்தேன் அப்படின்னு ஒருவர் வந்தா அவரை எடுக்கிறத காட்டிலும் ஏதேனும் ஒரு அரசியல் ஈடுபாடு கொண்டவர் அப்படின்னா அவர் வந்து சொல்றார், நம்ம தொழிலுக்கு உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், மக்களுக்கு உண்மையை சொல்லணும், அதுதான் நம்முடைய முதன்மை இலக்கு. அதுல ஏதேனும் ஒரு அரசியல் சார்பு அரசியல் ஈடுபாடு கொண்டவர்கள், அரசு சார்புன்னு சொல்றதை விடவும் அரசியல் பற்றின ஒரு ஈடுபாடு கொண்ட இளைஞர்கள் வர்றதுன்றது வந்து அவங்க எந்த அரசியலும் தெரியாமல் வெறும் ஒரு இதழியல் படிச்சேன்னு சொல்றவரை ஒப்பிடுறப்போ ஏதேனும் ஒரு அரசியல் பின்புலத்தோட ஒரு அரசியல் ஒரு புரிதலோட வரக்கூடியவங்க வந்து நல்ல வகையில பங்களிக்கிறாங்க அப்படின்றது மறைந்த சம்பந்தம் அவர்களுடைய ஒரு புரிதல். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில ஒரு 50 ஆண்டு காலமாக திராவிட இயக்கம் அப்படின்றது வந்து பறந்துபட்ட வெளியில பெரியார் தொடங்கி அரசியல்னா தேர்தல் அரசியலுக்கு வராத ஒரு இயக்கம். திராவிட கட்சிகள் அப்படின்னா அதன் வழிவந்த திமுக அதிமுக போன்ற கட்சிகள் தமிழ்நாட்டை கடந்த 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக ஆட்சி செய்து வர்றாங்க. 67 இரண்டு தலைமுறையாக தமிழ்நாட்டில் திராவிட சிந்தனை, திராவிட அரசியல் கட்சிகளுடைய சிந்தனை போக்கு, அவங்களுடைய டிஸ்கோர்ஸ், அவங்களுடைய தமிழ்நாட்டு பிரச்சனைகள், வடக்க ஒரு விஷயத்தை வந்து விவாதிக்கிறாங்கன்னா தெற்க தமிழ்நாட்டில் வேறொரு விஷயத்தை வந்து விவாதிச்சுட்டு இருக்கோம். நம்முடைய புரிதலும் நம்முடைய முன்னுரிமையும் வேறாக இருக்கும். ஆக இந்த ஒரு இரண்டு தலைமுறையாக தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில அவங்க சிந்திக்கிறதுல, அவங்க பேசுறதுல, அவங்க வாழ்வியல்ல, அவங்களுடைய பேச்சுல, அவங்க விவாதங்கள்ல ஒரு திராவிட கூறு, திராவிட இயக்கங்களுடைய தாக்கம் அப்படின்றது இருந்திருக்கு. என்ன அளவிலும் அப்படியான ஒரு தாக்கம், திராவிட இயக்கம் பற்றிய ஒரு தாக்கம் உண்டு, அந்த புரிதல் எனக்கு உண்டு. நான் என்னுடைய மாணவ பருவம் தொட்டு அதை கூர்ந்து கவனிச்சு வர்றவன் அப்படின்ற வகையில அது என்னுடைய ஒரு அரசியல் புரிதலை வளர்த்து கொள்றதுக்கு, என்னுடைய பணியை செம்மையாக செய்யறதுக்கு அது பயன்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.
திராவிடத்தால் வீழ்ந்தோம், அல்லது திராவிடம் வந்து எதுவுமே செய்யல, திராவிடம் தான் பிரச்சனைக்கே இப்ப அடிப்படை காரணம் அப்படின்லாம் சொல்லப்படுற இந்த விமர்சனங்கள் வரும்போது அதை பற்றி நீங்க என்ன நினைப்பீங்க?
அந்த விமர்சனங்கள் புரிதலின்மையின் காரணமாக வருது. அரசியலை தமிழ்நாடு ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்ற எந்த புரிதலும் இல்லாத அந்த புரிதல் குறைபாட்டின் காரணமாக அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். திராவிட இயக்கங்கள் மீதான விமர்சனமே கூடாது அப்படின்னு சொல்றவன் இல்லை நான். திராவிட இயக்கங்களுடைய போதாமைகள், திராவிட இயக்கங்கள் செய்ய தவறியவை, திராவிட கட்சிகள் வழியாக ஆட்சிக்கு வந்தவர்களுடைய தவறுகள், முறைகேடுகள், ஊழல்கள், அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அதன் மீது புகார்கள் வர்றது சகஜம். எனக்கும் இந்த திராவிட கட்சிகளின் தலைவர்கள், திராவிட ஆட்சியாளர்கள் மேல எனக்கும் அந்த விமர்சனங்கள் உண்டு. ஆனா அது மட்டும்தான் திராவிட இயக்கமா, அது மட்டும்தான் திராவிடத்தின் பங்களிப்பா அப்படின்னு பார்க்க கூடாது. அது வந்து அப்படி பார்த்தாங்கன்னா அது ஒரு பிழையான பார்வை அப்படின்னு நான் சொல்றேன். தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவினுடைய வளர்ந்த மாநிலங்களில் ஒன்று. நீங்க இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, அண்மையில நடந்த ஒரு உதாரணத்தை சொல்றேன், போஸ்ட் கிராஜுவேட் படிப்பு இருக்க MBBS அடுத்து PG படிக்கிற முதுநிலை டாக்டர் படிக்கக்கூடிய PG டாக்டர் படிக்கிற ஒரு படிப்புல நீட் தேர்வு வந்தது. அந்த நீட்ல அகில இந்திய அளவில் 7 பேர்ல ஒருத்தர் தமிழர், அதிகமான பேர் MBBS இங்க படிச்சு நீட்டை கிளியர் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்காரங்க. இது எப்படி சாத்தியமானது அப்படின்றத ஒரு வரலாற்று பின்புலத்தோட பார்க்கணும். இன்னைக்கு சமூகத்துல ஒவ்வொரு தட்டு மக்களாக அடித்தட்டுல இருக்கக்கூடியவங்க, அண்டர் ரெப்ரசென்டடா இருந்தவங்க, போதுமான வாய்ப்பு பெறாதவர்கள் அப்படின்னு ஒவ்வொரு தரப்பினரையாக பார்த்து சோசியல் இன்க்ளூஷன் அப்படின்றது இந்த மண்ணில் கடந்த 50-60 ஆண்டு காலமாக நடந்திருக்கு. அதிகார பகிர்வு, எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி அப்படின்ற ஒன்றை நோக்கிதான் நாம இப்போ மொத்த இந்தியாவும் பேசிட்டு இருக்காங்க. இதை நம்ம 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி செஞ்சிருக்கோம். இந்தியாவினுடைய வளர்ந்த மாநிலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எது, அதை சொல்ல சொல்லுங்க, எந்த ஆட்சியில எந்த மாநிலம் வளர்ந்துருக்குன்னு யாரையாவது சொல்ல சொல்லுங்க. இந்த விமர்சிக்கக்கூடியவங்களை இந்தியாவுடைய எந்த மாநிலத்திற்காக சென்று பார்க்க சொல்லுங்க. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், மத்திய பிரதேசம், உத்தராகண்ட், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரிசா, இப்படி இந்தியாவினுடைய வடக்கு, கிழக்கு, மேற்கு மாநிலங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டோட ஒப்பிடக்கூடிய எந்த மாநிலத்தை காட்டிலும் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டைசஸ் சொல்றமே வளர்ச்சி குறியீடுகள், மனித வள குறியீடுகள், அதுல தமிழ்நாடு டாப் த்ரீல இருக்கிறோம். ஒன்று முதலிடமா இருப்போம் இல்ல இரண்டாம் இடமா இருப்போம். கல்வி, சுகாதாரம் இதுல நம்ம முன்னணியில இருக்கிறோம். ஐடி மற்றவற்றில் முன்னணியில இருக்கிறோம். ஹிந்தியை தடுத்து, ஹிந்தியின் ஆதிக்கத்தை இந்த மண்ணில தடுத்து, தமிழையும் வளர்த்து தமிழர்களையும் எம்பவர் பண்ணி, காலத்தின் தேவைக்கேற்ப ஆங்கில வழி கல்வியை ஏற்று, அதன் மூலமாக வளர்ச்சியை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெவல்யூஷனா இருக்கலாம், மற்றவற்றில் நம்முடைய வளர வேண்டிய தன்மையை வளர்த்து உறுதி செய்ததுல ஒரு பெரிய பங்கு இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு உண்டு. நாம ஒரு வளர்ந்த மாநிலம், எந்த வகையில தமிழர்கள் பின்தங்கிட்டாங்க, எந்த துறையில தமிழர்கள் திராவிட கட்சிகளுடைய ஆட்சியினாலேயோ திராவிட இயக்கங்களாலேயோ தமிழர்கள் வந்து தாழ்ந்து போயிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி சொல்ல தரவுகளோடு சொன்னா நாம அதை விவாதிக்கலாம்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.